ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 9, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவனை அவன் திருவடி ஞானத்தால் சேர செப்புவது. செயல் வாக்கு சிந்தை எல்லாம் அவனை அணுகா என்றும் ஆதலானும், என்ன காரணத்தினால பதிஞானத்தால்தான் சிவபெருமானை அடை முடியும் என்று கூறுகிறேன் என்றால், பாச பசு ஞானங்கள் கருவி சார்ந்து வருவது. பாச பசு ஞானங்கள் கருவி சார்ந்து வருவது. அந்த கருவி சார்ந்த கருவிகள் எல்லாம் அவனை அணுகாது. அதாவது செயல் வாக்கு சிந்தை இது எல்லாமே வந்து அவனை சென்று அணுகாது, எல்லாம் அவனை அணுகா. ஆதலானும் அவனடி அவ்வொளிஞானம் ஆதலானும், அவருடைய திருவடிதான் அந்த ஒளிஞானத்தை தருவதாலும் இவனும் யான் துவக்கு உதிரம் இறைச்சி மேதை என்பு மச்சே சுக்கிலமோ இந்திரிய கொத்தோ அவமகள என்னை அறியேன் எனும் ஐய மகள அடிகாட்டி ஆன்மாவை காட்டலானும் என்று கூறுகிறார். இப்ப பதிஞானம்னா என்ன அப்படின்னா, இந்த மெய் வாய் கண்மூக்கு செவி இந்த எலும்பு இந்த ரத்தம் இந்த தோல் இப்படி தாங்கி இருக்கோம்ல, இந்த உடல் நான் அல்ல சுவாமி அப்படின்னு அப்படிங்கிறத உணர்த்தி, இந்த உடல் நான் அல்ல அப்படின்னா நான் யார் அப்படிங்கிற அந்த ஐயத்தையும் தெளிவுபடுத்தி, எனையறியேன் எனும் ஐயம் மகளை நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்தி, அவருடைய திருவடியையும் காட்டி ஆன்மாவை காட்டலாம். இப்போ சுவாமி வந்து நமக்கு எப்படி அருள் பண்றாராம் பதிஞானத்துல, அந்த மீண்டும் அந்த பாடலுக்குள்ளதான் நம்ம போறோம், புரியுதா? அதனால அந்த பாடலை ஏன் பாராயணம் பண்ண சொன்னோம்னா அதனாலதான், அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவதனை அருளினாலே அறியாதே அறிந்து அப்படின்னா, அந்த அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குழைந்திருப்பே ஆயின் அப்படின்னா, இந்த கருவிகளை எல்லாம் அப்படி ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சு அந்த கருவிகளிலிருந்து நீங்கி, இந்த கருவிகளோட துணை இல்லாம நேரடியாக இறைவனுடைய திருவுருளின் துணை கொண்டு இறைவனை அறிவது. நல்லா புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனமா கேளு. இப்ப நீங்க சிவஞான சித்தியார் கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு செவியின் வாயிலாக ஓசை என்ற அந்த ஐம்பொருளின் துணை கொண்டு, செவிங்கிற புரியின் துணை கொண்டு நம்ம இது நீங்க கேட்கறீங்க. அதுக்கப்புறம் அதையெல்லாம் கேட்டதை வந்து சிந்திக்கிறதுக்கு மனம் புத்தி அங்காரம் சித்தம் தேவைப்படுகிறது. சிந்தித்ததை தெளிவடைவதற்கும் மனம் புத்தி அங்கார சித்தம் தேவைப்படுது, அறிவிச்சை செயல் தேவைப்படுது. இது எல்லாமே கருவிகள். இப்போ இந்த கருவிகள் துணை இல்லாமல் எதுவுமே நிகழாது நமக்கு. இப்போ இதுகால நாம பெற்று வரக்கூடிய அனுபவம் எல்லாமே கருவி சார்ந்து வரக்கூடிய அனுபவம். அது பாச பசுங்கானத்தில் அடங்கிருது. இப்போ முக்தியில் இதெல்லாம் நம்ம எல்லாரும் தான் இருப்போம். அப்போ முக்தியில் எப்படி நம்ம அறிவோம்? இந்த ஆன்மாவுக்கு வந்து பக்குவம் தூடும், நேரடியாக சூர்மானை அடைந்து இன்பம் அனுபவிக்கும் இந்த ஆன்மா. அப்போ அந்த அனுபவத்தை இந்த உடல்ல உயிர் இருக்கும்போது, இந்த உடலோடு இருக்கும்போதே இந்த உயிர் அனுபவிக்கும். அப்ப அந்த பக்கம் வந்து விடும். அதுதான் பதிஞானம். இப்போ சுவாமி வந்து அறியாமை அறிவகற்று அறிவினுள்ளே அறிவதனே அருளினாலே அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களும் கூடாதே வாடாதே குலைந்திருப்பையாயின், இந்த நிலையை வந்துருச்சு அப்படின்னாலே பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி, அந்த இதுகாலமும் அபேதமாக இருந்த அந்த இறைவன் ஒன்றோடு இறை நமக்கு உயிருக்கு உயிரா இருந்த இறைவன் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். உன்னோட நான் இருந்தேன் இவ்வளவு காலமாக என்று தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை நமக்கு பிரியாத சிவ இதுகாலம் பிரியா அந்த உடலை விட்டு உயிர் நம்ம உயிரை விட்டு பிரியாத இருந்த இறைவன் அப்படி பிரிந்து நின்று காட்டுறார். நான் தான் அந்த காட்சியை கொடுக்குறேன். சிவ தரிசனம் முதல்ல கிடைக்குது. அந்த காட்சி பதிஞானத்தால் மட்டுமே நிகழும். அதுக்கப்புறம் அவர் பிரபஞ்ச வேதமெல்லாம் தானாகி இந்த உலகத்தோடு அவர் அத்விதமாக கலந்திருந்த அந்த நிலை எல்லாம் அந்த காட்சி நமக்கு கிடைக்குது. இப்போ நெறியெல்லாம் அவையெல்லாம் அல்லாவாகி புத்தாத்தத்துவங்களையும் கடந்து நிற்கக்கூடிய அந்த நிலையும் பரசிவமாக இருக்கக்கூடிய அந்த நிலையும் நம்ம பார்க்குறோம். நின்றிடுவன் நின்றென்றும் தோன்றிடுவன் நிராதாரனாயே. இந்த நிராதாரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த வாக்கு அந்த சொல் வந்து நிராதாரம்னா எதையும் ஆதாரமாக இல்லாமல் நேரடியாக காட்சி கொடுப்பது. அருவம் உருவம் அருவுருவம் இந்த மூன்று நிலையில ஆதாரமா நின்றுதான் சுவாமி நமக்கு அருள் செய்வதாதான் ஆதாரமாக இருப்பது. ஒரு குருவை ஆதாரமாக கொண்டு அருள் செய்கிறார் மானோட சட்டை தாங்கி அந்த சகலர்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ பிரளயங்களுக்கு வந்து நேரடியாக ரிஷபாரூடராக காட்சி கொடுக்கார், உருவத்திலேருந்து காட்சி கொடுக்குறார். விஞ்ஞானங்களுக்கு அறிவுக்கு அறிவாக நின்று காட்சி கொடுக்குறார். அங்கே உருவம் தேவையில்லை, அங்கே அருவமாக இருந்து காட்சி கொடுக்குறார். இப்போ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அருவம் உருவம் அருவுருவம் அருவம் இது மூணையும் தாண்டி அவர் நமக்கு காட்சி கொடுக்குறார். அதுதான் வந்து நிராதாரமாக இருப்பது, எதையும் ஆதாரமாக கொள்ளாமல் சொரூப சிவனாக தன்னுடைய இலக்கண சொரூப சிவ இலக்கணத்தோடு நமக்கு காட்சி கொடுப்பது. அது எப்போ நிற்கணும் அப்படின்னா இந்த பதிஞானம் வந்தால்தான். அப்போ அதுக்கு அடிப்படையாக நாம் ஆன்மா என்ன ஆன்மாக்கு என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் இந்த தோல் ரத்தம் தசை இதெல்லாம் வந்து இந்த இந்திரிய கூட்டங்கள் இவையெல்லாம் நான் அல்ல அப்படிங்கிற இந்த தெளிவு ஆன்மாக்கு மூலம் வரணும். அந்த தெளிவு வந்து வந்த பிறகு நாம் யார் இந்த நம்முடைய தலைவன் யாருங்கிற தேடல் வந்ததுக்கப்புறம் சுவாமியே வந்துடுறார் கருணையோடு. இவனுக்கு நம்ம நம்மளுடைய தரிசனத்தை கொடுத்தாக வேண்டும். இந்த உயிர் படிநிலையிலே மேலோக்கி வந்து விட்டது. எந்த காரணத்துக்காக அந்த அழுக்கான அந்த பாத்திரத்தில் எலுமிச்சம்பழமும் புளியும் சேர்த்தமோ அழுக்கு போகிறவரை தேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். சிலது ஒரு தேய் தேய்ச்சாலே போயிடும், சில பாத்திரத்தை ஒரு 20 வாட்டி தேய்க்கணும். இப்போ அத்தனை பிறகு இப்போ அந்த அழுக்கு போகிறவரை அந்த எழுச்சிமுளமும் புளியும் போட்டு தைச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த எழுச்சிமுளமும் புளியும் தான் வந்து என்னது தத்துவங்கள் அந்த கரணங்கள் இவை எல்லாமே சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் எல்லாம். எப்போ அந்த கரை போய்விட்டதோ அப்போ அந்த கரையோடு சேர்த்து இந்த எலுமிச்சம்பழம் புளியும் நீக்கிறது போல, எப்போ அந்த மலத்தினுடைய சக்தி குறைந்ததோ இருவினை வெப்பு சத்தினிபா நிகழ்ந்ததோ அப்போ இந்த தத்துவங்களையும் சேர்ந்து விலக்கி சுவாமி நேரடியாக வந்து நமக்கு காட்சி கொடுத்து விடுவார். அதைத்தான் இந்த பாடலில் கூறுகிறார். திருவாசகத்தில் திருச்சதகத்தில் அனைத்துலகும் ஆயனின்னை ஐம்புலன்கள் காண்கிலா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, இணைத்தனைத்தது எச்சரித்தது எந்தை வாதம் எய்தவே எந்தை வாதம் எய்தவே. மாணிக்கவாசக பெருமான் வந்து திருவாசகத்தில் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார். அனைத்துலகும் ஆயனின்னை இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் அவர்தான், அவரை ஐம்புலன்கள் காண்கிலா, ஐம்புலன் காண முடியாது அவரை. அப்பா இப்போ திருவாசக முற்றுவெல்லாம் படிக்கிறாங்க பாருங்க, வேகமாக படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். ஐம்புலன்கள் காண்கிலா, இப்போ நம்மகிட்ட இருக்க கருவியால் அவரை உணர முடியாது. அப்போ எதால் தான் அவரை உணர முடியும்? அதுக்கு தான் சித்தியார் இப்படியே சொல்லுது, சிவஞானத்தால் தான் பெருமானை உணர முடியும் என்று கூறுகிறது. அந்த பாடல் கூட அற்புதமான பாடல், நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையே வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே. என்ன அற்புதமான பாடல் பாருங்க, ஆனந்தத்து அழுந்தல்ல வர்ற பாடல். நினைப்பதாய சிந்தை செய்யும் இல்லையே வாக்கினால், அதாவது நம்ம நினைச்ச மாத்திரத்தில் சிந்தை எங்கே போயிடும், வாக்கும் சரி. இப்போ கேதார்நாத் போகணுன்னா இந்த இடத்துலேருந்து கண்ணை மூடினா மனசு கேதார்நாத் சிந்தையில் கேதார்நாத் கொண்டு வரும். காசிக்கு போகணும்னா அடுத்த நொடிய காசு, பசுபதிநாதர் நேபாள காட்மாண்டு போனால் போகணும், திருவாரூர் தில்லை சிதம்பரம் எல்லை சீகாலி எல்லா இடத்துக்கும் போனால் உடனே போயிடலாம், அவ்வளோ வேகமானது சிந்தை. மணிகோஸ்வாமியில் என்ன சொல்கிறாங்க, நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை. இறைவனுடைய அந்த சொரூப காட்சியை அந்த இந்த கருவியில் கொண்டு உணரவே முடியாது, திணை அளவு கூட நீ பார்க்க முடியாதுப்பா. சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆயினின்னை ஐம்புலன்கள் காண்கிலா, எனைத்திணைத்தது எப்புறத்தது எந்தை பாதம் எய்தவே அப்படிம்பார். பேர்பட்ட பெருமான் அவர் எப்படி போய் அந்த பெருமானோட திருவடியை நம்ம எப்படி போய் எய்த போகிறோம், எங்கிட்ட இருக்க இந்த கருவிகளால் அவர் அடைய முடியாது. அப்போ இந்த கேள்வி, இந்த பாடலோட பொருள் என்னென்னா, சுவாமி எனக்கு பதிஞானத்தை கொடுங்க, எனக்கு பதிஞானத்தை கொடுங்க, இந்த பதிஞானத்தால் உன் திருவடியை நான் வணங்க வேண்டும், என்கிட்ட இருக்க கருவிகளால் உன்னை அடைய முடியாது சுவாமி, நீயே வந்து ஆட்கொண்டு உன்னுடைய பதிஞானத்தை கொடுத்தாதான் நான் உன் அறிந்து கொள்ள முடியும் என்று வேண்டுகிறார். திருவாசகம் வந்து அவ்வளோ அற்புதமான சிவாகமத்தினுடைய சாரம்னே நம்ம சொல்லலாம் திருவாசகத்துடைய. அதனால தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முத முதல்ல அந்த சிவபுராணத்திலே. மற்ற பதியங்கள் கூட அப்படி சொல்லலாம், பாடுன்னு சொல்லிட்டாங்க, பாடுமின் பத்தரை அருந்தமில் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே, அடிப்பாடி அண்ணாமலை கீதலு ஒடிப்பும் நமதுள்ள வினைகளையும் தேவாரத்தில் மூர்மிதிகள் தேவாரம் அப்படி தான் சொல்லும். இந்த பாடல பாடினா முக்தி, இந்த பாடல பாடினா வினைய அருந்துடும். திருவாசகத்தை சொல்லும் பொழுது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சோகரத்தில் உள்ளார் சிவனைக்கு பல்லோரும் ஏற்றப்படும். அது பொருளை உணர்ந்து சிந்திக்க முற்பட வேண்டும். அடுத்த பாடல் பதிஞானத்தினுடைய பெருமையை கூறுகின்றார். கண்டிடும் கண் தன்னை காணா கரணம், காணா கரணங்கள் தமை காணா உயிரும், காணா உண்டியமர் உயிர்தானும் தன்னை காணாது உயிர்க்குயிராம் ஒருவனையும் காணாதாகும். கண்டசிவன் தனை காட்டி உயிரும் காட்டி கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பான். கொண்டு அரணை உள்ளத்தில் கண்டு அடிகூடின் பாசம் கூடாது, கூடினும் குறித்தடியின் நிறுத்தே. இந்த பதிஞானத்தினுடைய சிறப்பு அற்புதமா சொல்றார். ஒரு கா இப்ப கண்டிடும் கந்தனை காணா கரணமா, அதாவது ஒரு காட்சியை உயிர் காணும் பொழுது அந்த கரணங்களின் துணை கொண்டு கண்ணின் புறக்கண்ணின் வாயிலாக ஒரு காட்சியை காணுகிறது. அதில் நிர்விகற்ப காட்சி, சவிகற்ப காட்சியெல்லாம் இருக்கு. நிர்விகற்ப காட்சி வந்து கண் மட்டும் காணக்கூடியது. சவிகற்ப காட்சி என்பது மானத காட்சியாகி அந்த கரணங்கள்லாம் நிச்சயித்து அந்த பெயர் சாதி கண்மம் பொருள் தொழில் இதையெல்லாம் அறிந்து செய்யக்கூடிய அந்த நிர்விகற்ப காட்சியெல்லாம் காணுது. இத்தனை காட்சிகளை காணக்கூடிய இந்த உயிர், இந்த காட்சியை காணக்கூடிய அந்த கண் தன்னை செலுத்துவது அந்த கரணம் அப்படின்னு அது தெரியாது. ஏன்னா அது உயிரற்ற பொருள், இது அந்த பொருளை பற்றி நிச்சயித்து ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த கரணமோ தன்னை செலுத்துவது உயிர் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சடப்பொருள் அந்த கரணங்கள் புறக்கருவிகளை எல்லாம் செலுத்தி ஒரு பொருளை ஒரு பொருளிலே அழுந்தி அதனை அறியக்கூடிய அந்த உயிர் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்தக்கூடிய தலைவனையும் அறியாது. அந்த உயிர் தான் தான் பார்க்குறவங்க தன்னையே முதல்ல அறியாது. தான் பார்ப்பதற்கு துணையாக இருந்து கூட இருந்து காணும் காட்டும் உபகாரம் ரெண்டையும் செய்யக்கூடிய அந்த சோப்பரம் பொருளையும் அறியாது. இதுதான் உயிரினுடைய நிலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த உயிரிடம் உயிருக்கு சுவாமி என்ன பண்றார், கண்டசிவன் தன்னை காட்டி உயிரும் காட்டி முதல்ல தன்னுடைய காட்சியை காட்டுறார். பதி என்றால் பதியினுடைய காட்சியை காட்டுறார். அதுக்கப்புறம் அந்த உயிரை பத்தி உயிர்னா என்ன, ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி செய்கிறார். கண்ணாகி கரணங்கள் காணாமல் நிற்பன். இப்போ இந்த காட்சி எப்படி நடக்கும் அப்படின்னா, கரணங்களுக்கு அப்பாற்பட்டு அறிவுக்கு அறிவாக நிகழும். இதை வந்து நம்ம திருஞான சம்பந்த பெருமான் தில்லையில வழிபட்ட அந்த ஒரு அனுபவத்தோடு கலந்து சிந்தித்தோன்னா பொருத்தமாக இருக்கும். திருஞான சம்பந்த பெருமான் தில்லை கனக சபையில தில்லை பெருங்குத்த பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது ஆவுடைய பிள்ளையார் சுவாமிகள் பெற்ற இந்த அனுபவம் என்னன்னா, உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை உருவின்றி உயிரின் கண்ணனையும் ஐம்பொறி அளவிலும் எளிவர அருளினை. பேர்பட்ட வாக்கு தெரியுமா, மகா வாக்கியம், பெரிய புராண மகா வாக்கியம். எவ்வளவு பெரிய சைவ சித்தாந்த பொருளை உட்கருத்தை ரொம்ப எளிமையாக சேர்க்கலா பெறுவாங்க. உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகம்னா என்ன அப்படின்னா, சிவானுபவம், முக்தி நிலையில உயிர் பெறக்கூடிய அந்த அனுபவம், உணர்வுக்கு உணர்வாக உயிரோடு கலந்தது உணர்வு. அந்த உயிர் நேரடியாக சிவபெருமானிடத்து கலந்திருந்து தலைவி தலைவனாக கலந்திருந்து நேரடியாக அந்த சிவபோகத்தை அனுபவிக்கும், அதுதான் உண்மையான சிவானுபவம், பதிஞானத்தால் வரக்கூடிய அனுபவம். உயிர் சிவம் ரெண்டு, அந்த ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்பு பதிஞானம். அந்த பதிஞானத்தை கொடுக்கிறது இறைவன். பதிஞானத்தின் துணை கொண்டு உயிர் சிவபெருமானிடத்து நேரடியாக சிவானுபவத்தை பெறுகிறது, அதான் உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகம். அப்பேற்பட்ட அந்த சிவ இன்பத்தை, எல்லையில்லாத அந்த சிவானந்த பெருங்கடல், அந்த பேர் அனுபவத்தை, அந்த அனுபவத்தை ஐம்புரி வாயிலாகவும் சுவாமி எனக்கு கொடுத்தீங்க தில்லை சிதம்பரத்தில் என்று சொல்லுவார். ஐம்புரி அளவிலும் எளிவர் அருளினை அப்படின்னா, அவர் இறங்கி வந்தாகணும், இறங்கி வந்தாகணும். ஏன் பிஹெச்டி முனைவர் பட்டம் படிக்கக்கூடியவர் பயில வேண்டிய அந்த கல்வியை இறங்கி வந்து ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு நிலை, இப்போ எவ்வளவு எளிமைப்படுத்தி வரணும் யோசிச்சுப்பா. இப்போ ஏபிசிடி தான் ப்ரீகேஜி பிள்ளைக்கு படித்து சொல்லித்தர முடியும் இல்லையா, ஏபிசிடின்னு அதாவது ரைம்ஸ் பாட்டு இதெல்லாம் சொல்லித்தர முடியும். அந்த அந்த குழந்தைகிட்ட போய் ராக்கெட் சயின்ஸ் எடுக்க முடியுமா, சுவாமி எடுத்தார் அப்படிங்க. அவ்வளவு உயர்ந்த உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை உருவின்றனையும் ஐம்புரிய அளவிலும் எளிவர் அருளினை. அப்ப அந்த சிவபோகம் வந்து உயிருக்கு உயிராக நேரடியாக எந்த தத்துவங்களின் துணையும் இன்றி, இந்த மாதிரி மெய்வாய் கண் மூக்கு செவி தோல் எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் இல்லாம, துணை இல்லாம நேரடியாக உயிருக்கு உயிரும் இனம் இனத்தோட சேர்றது, இதான் உண்மையான இன இனத்தோட சேர்றது. உயிர் அறிவுடைய பொருளாகிய உயிர் பேரறிவுடைய பேரறிவாளனாகிய சிவபெருமானை சேர்ந்து அந்த இன்பம் அனுபவிப்பது. இப்ப கரணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இருப்பார். அப்படி கூடணும்னா பாசம் கூடாது. அப்படி அந்த அனுபவம் நிகழும் போது பாசம் நிகழவே நிகழாது. கூடினும் குறித்தடியும் நிறுத்தே கூடுன, அதை வந்து தொடர்ந்து இறைவன் திருவடியிலேயே நீ வந்து வழிபாடு செய்து கொண்டு உறுதியாக நின்று விடு. அந்த சிவோகம் பாவனை என்று சொல்லுவோம், அதுதான் சிவோகம் பாவனை. நம்ம அடுத்து விரிவா சிந்திக்கிறோம். குரு குரு அந்த குறித்த அடி அப்படின்னா, குறித்த அடி அப்படின்னாலே குருவருள் வழியிலே நின்று எடுத்துக்கொண்டு அந்த நிலை, அந்த வழிபாடு சாதனவியல், அந்த அடியிலே அப்படியே நின்று அது நிறுத்தி விடு அப்படின்னு நிறுத்தி இந்த வழிபாடு செய். அப்ப அந்த சிவானந்தம் வந்து தொடரும், பாசம் அகன்று இருக்கும், சிவானந்தம் தொடரும். பாசிப்படு கூட்டத்தில் அந்த கல்லறி இந்த மாதிரி மறுபடியும் அந்த பாசம் வந்து சேர்ந்துடாது, அது விலகினது விலகியே இருக்கும். அப்ப அந்த பதிஞானத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இதுதான். பதிஞானத்தினுடைய சிறப்பு கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு, கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பேரனுபவத்தை உயிருக்கு உயிராக அறிவிலே நின்று இறைவன் நமக்கு அருளி செய்வார். அப்படி செய்யும் பொழுது பாசம் எக்காலத்தில் நம்மை வந்து கூடாது. இந்த கூடிய அந்த நிலையில தொடர்ந்து இறைவனுடைய குருவர்களின் துணை கொண்டு அப்படியே நின்று விட வேண்டும். அந்த பாவனையை விடாது அந்த திருவடி ஞானத்தாலே வழிபாடு செய்ய 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 இறைவன் திருவடியோடு அன்றாக கலந்து விடுவோம் என்று கூறினார். அடுத்து மற்ற தேவலோக வாழ்வு, இன்னும் சில பதமுக்தி இதையெல்லாம் பற்றி சொல்றார். எல்லாத்தையும் தாண்டி இந்த சிவானுபவம் தான் எவ்வளோ உயர்வானது, இந்த திருவடி ஞானம் அதனால் வரக்கூடிய அந்த அனுபவம் எவ்வளோ உயர்வானது என்று அடுத்த பாடம் இரண்டாம் அதிகாரத்தில் முதல் பாடம். குறித்த அடியில் நின்று அட்டகுணம் எட்டு சித்தி கோகநதன் முதல் வாழ்வு கொலவு பதம் எல்லாம் வெறுத்து, இதெல்லாம் வெறுக்கணும்னு சொல்றார். வெறுத்துன்னா நீண்டு நிற்கிறது. அந்த வெறுப்பு வந்து அகத்துல நிகழணும், புறத்துல நிகழ்ந்த விதமில்ல அகத்துல நிகழணும். நெறியறு நெறி அறுவகை யாவும் மேலொடு கீழடங்க வெறும் பொய் என நினைந்திருக்க, மேலொடு கீழில்லான் நிறுத்துவதோர் குணமில்லான் தன்னை ஒருவருக்கும் நினைப்பறியான் ஒன்றுமில்லான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. படா, எவ்வளவு அற்புதமான பாடல். குறித்தடியில் நின்று அப்படின்னு சொல்லும் பொழுது குறித்து அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டாலே நீங்க அந்த இடத்துல குருவை கொண்டு வந்து வரணும். எனக்கு பொருள் எப்படி பார்க்கணும்னா, குருவினுடைய திருவுருளினால் நின்று அந்த 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 அவர் காட்டி அந்த நெறியிலே நின்று குறித்தடியில் நின்று அப்படின்னா, குரு அறிவித்த அந்த சிவபாவனையின் வழியே நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலை, அதுவே தாராமாக நின்று செய்யக்கூடிய அந்த வழிபாடு. அந்த அந்த நெறியிலே நின்று அடுத்து என்ன செய்யணுமா, அட்டகுணம் எட்டு சித்தி, அட்டகுணம் எட்டு சித்தி இதையெல்லாம் வெறுக்கணும். அட்டகுணம் எட்டு சித்தி இதையெல்லாம் வெறுக்கணுங்கிறார். இப்போ அட்டகுணம்னா என்ன என்றால், இது வந்து நம்ம இதற்கு முந்திய ஒரு பாடலில் நம்ம சிந்தித்தோம். முக்தியை பற்றி பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு பாடல், 264வது பாடலில் அட்டகுண முத்தினே ஒரு சமயத்தார் சொல்லுவாங்க. நிகண்டவாதிகள் அப்படிங்கிற ஒரு ஆறுகதில் நிகண்டவாதிகள் ஒன்று சமைத்தவர்கள், அது வந்து அட்டகுணம்தான் முக்தி. அந்த அட்டகுணம் என்ன அப்படின்னா, அனந்த ஞானம் அனந்த தரிசனம் அனந்த வீரியம் அனந்த சுகம் நிராயுஷ்யம் சம்யதாபாவம் இதெல்லாம் தான் எனது அட்டகுணம். இந்த அனந்த ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வரம்பில்லாத ஒரு அறிவு அவங்களுக்கு அமையும். அனந்த ஞானம் அவருடைய யோக பயிற்சியினால வரக்கூடிய வரம்பில்லாத ஒரு அறிவு. அனந்த தரிசனமும் வந்து வரம்பில்லாத காட்சி, நம்மளை போல ஏகதேச காட்சி இல்லாமல் இதை விட கொஞ்சம் அதிகமான ஒரு மூ உலகத்தையும் காணக்கூடிய ஒரு காட்சி, அந்த நிலையை அவங்க அடைவாங்க. அனந்த வீரியங்கிறது அளவில்லாத ஒரு வீரத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். சிவபெருமானுடைய வரம்பில்லாற்றலோடு இது வராது, இது இன்னும் அதில் வியாபியமாக தான் இருக்கும். வர அளவில்லாத ஒரு வீரம். அனந்த சுகம் அப்படிங்கிறது வரம்பில்லாத ஒரு இன்பம், அதுக்கும் அது வரம்பில்லாத இன்பம் அப்படின்னா உபச்சாரமாக சொல்றது, நாம் பெறக்கூடிய இன்பத்தை விட அவர்கள் அதிக இன்பத்தை உடையவர்களாக இருப்பார்கள். நிராயுஷ்யம்னா அவர்கள் வந்து ஆயுசுவின்மை, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிறவிக்கு உட்பட மாட்டார்கள் அவர்கள். சம்யதாபாவம்னா அழிவில்லாத அந்த இயல்பை உடையவர்கள். நம்மை போட்டு பிறந்து பிறந்து இறக்க மாட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு கால வரையறை உண்டு, அமரத்துவத்தை பெற்றிருப்பார்கள். இந்த அட்டகுணத்தை பெறுவதுதான் முக்தி என்று சிலர் சில சமயத்தார்கள் இருப்பார்கள். இந்த அட்டகுணம் பெற்றுவதே தன்னுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டிருப்பார்கள். இதுதான் முடிந்த முடிவா என்றால் இல்லை, இதுதான் அட்டகுணம். அடுத்தது அட்டசித்தி. அட்டசித்தி வந்து அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இதை வந்து நம்ம திருவிளையாடல் புராணத்தில் வந்து அட்டமா சுத்தி உபதேசித்த படலம்னு ஒரு படலமே இருக்கு திரு ஆலவாயில. இந்த அட்டமா சுத்தினா என்னென்றால், அனிமா அப்படின்னா அணுவை விட ரொம்ப நுட்பமான ஒரு உருவத்தை கொள்வதுதான் அனிமா. மகிமா என்றால் எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை பெறுவது, ஒரு பெருமையை அடைவது. லஹிமா என்றால் மலை போல தோற்றம் இருந்தாலும் கனமற்று இருத்தல், லகுவாயுத்தல், ஒரு பூ போல இருக்கிறது. கரிமா என்பது அணு போல இருந்தாலும் மலை போல கனத்த ஒரு நிலை, எடையுடையதாக இருப்பது. பிராப்தி, இந்த மூ உலகத்திலே எங்கே விருப்பப்பட்டாலும் சஞ்சரிக்க முடியும், அவ்வளோ ஆற்றலை உடையவர்களாக இருப்பார்கள், அதுதான் பிராப்தி. பிராகாமியம் வந்து பிரகாய பிரவேசம் செய்யக்கூடியது. திருமண தேவநாயனார்லாம் தன்னுடைய உடலேருந்து மூலனுடைய உடலை சென்றார்களே, அந்த பிரகாய பிரவேசம், இது பிரகாமியம். இந்த ஆகாயத்தில் சஞ்சரிக்க இது போல் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடியது. அடுத்தது பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இந்த ஈசத்துவம் என்பது முத்தொழில் செய்யக்கூடிய தேவர்களும் இவங்ககிட்ட பணி கேட்பாங்க. மாலயனாதி தேவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை விடுறதா எனது ஈசத்துவம். இப்போ தக்ஷன் பார்த்தீங்கன்னா மாலயனாதி தேவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தான், அதனால தான் அந்த யாகத்துக்கே போனாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஆற்றலையும் உடைய வந்தான் தக்ஷன்லாம். வசித்துவம் அப்படிங்கிறது எல்லா ஆன்மாக்களையும் தனக்கு விருப்பப்பட்ட மாதிரி தன்வயப்படுத்துவது, எந்த உயிரையும் தன்வயப்படுத்துவது. இதுதான் வந்து அட்டமாசித்தி. திருவிளையாடு புராணத்தில் அட்டமாசித்தி உபதேசித்த படலத்தில் வந்து என்ன அப்படின்னா, முருகப்பெருமானை வளர்த்த அந்த ஆறு கார்த்திகை பெண்களும் பார்வதி தேவியின் அருளினாலேயே வந்து அவர்கள் அட்டமாசித்தியை பெற்றிருப்பார்கள். அந்த பெற்ற அவர்கள் விரும்பி கேட்டு வரம் பெற்றிருப்பார்கள். பார்வதி தேவியினர் அட்டமாசித்தி வர வேண்டும் என்று அந்த வரத்தை பெற்று அவர்கள் பெற்றிருப்பார்கள். பெற்ற அந்த அட்டமாசித்தியை மறந்ததுனால சபிக்க பெற்று ஒரு ஒரு ஆலமரத்தின் அடியிலே கல்லாக போயிடுவாங்க. அப்புறம் சொக்கநாத பெருமான் குருவாக எழுந்தருளி, தட்சிணாமூர்த்தியை எழுந்தருளி மீண்டும் அவர்களுக்கு அட்டமாசித்தியை அருளி செய்ததாக வரலாறு. இந்த அட்டமாசித்தியெல்லாம் விரிவாக சொக்கநாத பெருமானே அவர்களுக்கு வந்து அருளி செய்கின்றார். அவருடைய பொருளெல்லாம் சொல்லி கடைசி என்ன சொல்லுவா தெரியுமா, என்னை விரும்புபவர்கள் இந்த அட்டமாசித்தியை விரும்ப மாட்டாங்க. சிவஞானிகள் இந்த அட்டகுணம், இந்த அட்டமாசித்தி, இது எதையுமே விரும்ப மாட்டார்கள். நம்முடைய இலக்கு என்னது, முக்தி. முக்தி பதிஞானத்தை பெற்று இறைவன் திருவிடை அடைய வேண்டும். இப்போ இந்த அட்டமாசித்தி பெறுவதற்கு, அட்டகுணம் பெறுவதற்கு, பிரம்ம பதம் பெறுவதற்கு, மாலனுடைய பதத்தை பெறுவதற்கு, இந்திர பதம் பெறுவதற்கு எல்லாம் பதிஞானம் தேவையில்லை, பதிஞானம் தேவையே இல்லை. அதெல்லாம் பசிஞானத்தால் இந்த பாத்து அடைஞ்சிடலாம். அதனால தான் வந்து சைவ சித்தாந்தம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கு. நம்ம எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கோம் பாருங்க. இது எல்லாத்தையும் வேண்டாம், இதெல்லாம் காணல் நீர் போல இமைப்பொழுதில் அது நீங்கிவிடும் என்று வெறுத்து ஒதுக்கி இறைவனுடைய திருவடி பேரே நமக்கு வேணும் என்று வென்றோம். அதுதான் இந்த பாடல்ல அந்த சிவாச்சாரிய சுவாமிகள் அழகாக கூறுகிறார். அட்டகுணம், எட்டு சித்தி, கோகநதன் முதல் வாழ்வு. கோகநதன்னா பிரம்மா, கோகநதம்னா தாமரை, தாமரை மேல் விற்றிருக்கக்கூடியவர் பிரம்மதேவர். அவருடைய பிரம்மபதம் முதலாகிய முதல் வாழ்வு, குலவு பதம் எல்லாம் அப்படின்னா இன்னும் இந்திராதி புவனங்கள், இந்திராதி புவனங்கள் இல்லாத ஒரு சுகபோகங்கள் இல்லை உலகிய. அந்த அதை வந்து கருவிகளை சார்ந்து வரக்கூடிய எல்லா வகை போகங்களும் அங்கே உண்டு இல்லையா. அந்த அதையெல்லாம் வந்து வெறுத்து உண்மையிலே வெறுக்கணும், ஆத்மார்த்தமாக வெறுக்கணும். தேடி வந்து கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. அந்த வெறுப்பு எப்படி வரணும் அப்படின்னா, அப்பர் பெருமான் புகழூரில் கடைசியில் முக்தி அடைவதற்கு முன் இருக்கும்போது எப்படி தேவலோக அறம்பெயர்களை அனுப்பும்போதும் வெறுத்து இருந்தாரோ, அல்ல விருப்பம் இல்லாமல் இருந்தாரோ, நவமணியும் மாணிக்கங்களையும் தங்கத்தையும் வைடூரியங்களையும் கொடுக்கும் பொழுதும் அதை கீழே கிடந்த அந்த கல்லோட உம்பருபுரான் திருமுன்றில் உள்ள அந்த ஒரு பெருக்கையோட ஒன்றாக பாவித்து அந்த வாவில வீசினாரோ, அது போன்ற வெறுப்பு, இந்த அகப்பற்றற்று இருக்கக்கூடிய அந்த நிலைமை, அதையெல்லாம் வெறுத்து இருந்தால் நெறி அறுவகையாகும் மேலோடு கீழடங்க. நெறி அறுவகையாகும் மேலோடு கீழடங்க அப்படின்னா, அத்துவாக்கள், அறுவகை அத்துவாக்கள், மந்திரம், பதம், வண்ணம், புவனம் தத்துவம் கலை இந்த அறுவகை அத்துவாக்களையும் அந்த அறுவகை அத்துவாக்களுமே அத எல்லா புவனங்களும் இருக்கு பல தத்துவங்கள் வருகிறது இல்லையா. சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் நிறைந்த அந்த பகுதி இதுல எதுலையுமே நாட்டம் இல்லாது, இது எதுவுமே நாட்டம் இல்லாது, அது எல்லாமே வெறும் பொய் என நினைந்திருக்கு. இந்த பொய்னு நம்ம எதை பொய்ன்னு சொல்லுவோம் சைவிஸ்தாந்தம்னா நிலை இல்லாதது. பொய் அப்படின்னா அது அதுக்கு அது வந்து நிலையா இருக்காது. ஒரு இன்பம்னு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா அது கடைசி வரை இருக்கணும். இப்போ ஒரு எல்லாரும் அரசாங்க வேலையை நோக்கி ஏன் போறாங்க, வேலை நம்மளை விட்டு எப்படியாவது அரசு வேலைக்கு போயிடணும்ப்பா 30 வயசுக்குள்ள போயிட்டா 58 வயசு வர நிலையான ஒரு வேலை இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. தனியார்ல வேலைக்கு போறோன்னா எப்ப வேலை போகும்னு தெரியாது. அது உலகில் கூட அந்த உயிர் என்ன நிலையான ஒரு பொருளை விரும்புது, இருக்கக்கூடிய கொஞ்ச காலங்களில் கூட அது நிலையான பொருள் வேணும் அப்படின்னு விரும்புது. அது இருக்க காலங்களில் நிலையான சமயம் இருக்கணும்னு அந்த உயிர் விரும்புது இல்லையா. அதை போல சைவசிதான் என்ன சொல்றான், என்னைக்கும் நம்ம இந்த பிறப்பை மட்டும் பார்க்காம எப்பவுமே நமக்கு நிலையான இன்பம் கிடைக்கணும் அப்படின்னு. இந்த உலகில் இன்பம் நிலையான இன்பம்னா நம்ம சந்தோஷம் அதை ஏத்துக்கலாம் இல்லையா, அதை ஏத்துக்கிறது தப்பு இல்லையா. இது இந்த இன்பம் நிலையானது இப்படியே கடைசி வரை இருப்போம், இந்த இன்பம் நிலையானது, இந்த இன்பம் சலிப்படையாமலும் இருக்கணும். இப்போ நிலையானது மட்டுமில்ல, அது சலிப்பு தரக்கூடிய இன்பமாகவும் இருக்கக்கூடாது. திருநெல்வேலி அல்வாக்காக பல பேர் என்னன்னாலும் செய்வாங்க இல்லையா, அவ்வளோ இயங்குவாங்க திருநெல்வேலி அல்வா மாதிரி இந்த இனிப்பு வகைகளுக்காக. அவருக்கு வந்து ஒரு 100 கிலோ அல்வா கொடுத்து தினந்தோறும் காலையில் 1 கிலோ அல்வா மத்தியானம் 1 கிலோ அல்வான்னு சாப்பிட்டாலே அவர் அண்ணன் அந்த ஒரே நாள்லேயே ஒரு அல்வா விருத்துருவார். ஏன் வேண்டாம் போதும் எனக்கு சாப்பாடு போகுது, இந்த இனிப்பை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி எதெல்லாம் விரும்புகிறோமோ அது எல்லாமே சலிப்பு வந்துடும். அது எந்த ஒரு உலகியல் இன்பமாக இருந்தாலும் சரி, மெய்வாய் கண்முக்கு சரி வாயிலாக அனுபவிக்கக்கூடிய எந்த இன்பமோ கிடைக்காத வரை ஏதோ பெரிய இன்பம் மாதிரி தெரியும், கிடைத்த பிறகு சலித்து விடும். அது எந்த இன்பமாக இருந்தாலும் சரி அனுபவத்தாலும் உணரலாம். சில இந்த பொருள் அவங்க வாழ்க்கையில் அடையாதனால அது ஒரு பெரிய இன்பம் நினச்சிட்டு இருப்பாங்க, அடைந்த பிறகு அதை மீள மீள அனுபவிக்கும் போது ஒரு சலிப்பு இந்த உலகியில் வந்துடும். ஆனால் சிவபெருமானுடைய அந்த திருவடியின்மை அப்படி சலிப்படையக்கூடியதும் அல்ல, அது என்றும் நிலையானது, உலகியல் வாழ்க்கை போல பொய்யானது அல்ல. மேலொடு கீழில்லான், ஆதியந்தம் இல்லாதவன், நிறுத்துவதோர் குணமில்லான் என்று சொல்றார். நிறுத்துவதோர் குணமில்லான் அப்படின்னா இன்னதன்மை என்று அறியோண்ணான் திருவாரூர் பதியத்தில் நம்பியல் பெருமான் சொல்வார். இன்னதன்மை என்று அறியோண்ணா எம்மானே எளிவந்த பிராணி அன்னம்மைக்கும் வயிறுபலனத்தினி ஆரூரானை மறக்கலமாமே. நிறுத்துவதொரு கூட இவருக்கு இந்த இந்த இயல்பை உடையவன் அப்படின்னு யாராலையும் நிச்சயிக்க முடியாது. நினைப்பறியான், யாராலையும் நினைப்பதற்கு அறியவன், உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், யாராலையும் நினைச்சாப்பிடும் அப்படி நினைச்சிட முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எத்தனை மக்கள் பஞ்சாட்சரம் சொல்கிறாங்க, ரொம்ப குறைவு தானே. சொல்லப்போனா இந்த 1% கீழே தான் பஞ்சாட்சரம் சொல்கிறாங்க. சிவபெருமான் பெருமையை சிவபெருமான ஒருத்தர் இருக்காருன்னு உணர்ந்தவங்க ரொம்ப குறைவு. அதுலேயும் முப்பொருள் உண்மையை உணர்ந்து பதிஞானத்தை நோக்கி பயணித்து வழிபாடு செய்யக்கூடிய சிவனடியார்கள் வந்து ரொம்ப 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 குறைவு. அதனால் அவர் நினைப்பறியவர், ஒன்றுமில்லான். ஒன்றுமில்லான்னா எந்த ஒரு பற்றும் இல்லாதவர், எந்த ஒரு பற்றும் இல்லாதவர் தான் ஒன்றுமில்லான் என்று. நேர்பட உள்ளே வந்து, நேர்பட உள்ளே வந்து, நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி. பேர்பட்ட பெருமான் எப்படி வர்றாரா, நேருக்கு நேராக வந்துடுறார் நம்முடைய ஆன்மறிவு இடமாக கொண்டு வந்து பொறுப்பறிய பேரன்பை அருளி. தாங்க முடியாத ஒரு அன்பு கொடுத்துருவார் அவர் மேல, பொறுப்பதற்கரிய பேர. அவர் எப்ப செய்வாரு, நாம எப்ப என்னைக்கு விருப்பப்படுறோமோ அவர் திருவடி அடையணும்னு விருப்பப்படும் போதுதான் கொடுப்பார். அந்த இச்சை ரொம்ப முக்கியம். இந்த உலக வாழ்க்கையெல்லாம் வெறுத்து இதெல்லாம் அழகை தேர்ந்து ஒதுங்கி இந்த உடல் வேறு நான் வேறு, நமக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த இன்பம்லாம் நிலையானதல்ல, காணல் நீர் இது வேண்டாம், எனக்கு எனக்கு நிலையான இன்பம் வேணும் என்று வேண்டும் பொழுது, என்று அந்த நிலையை அடையும் பொழுது சுவாமி நேர்பட குருவடிவாக எழுந்தருளி பொறுப்பதற்கரிய பேரன்பை அருளி. தாங்க முடியாத ஒரு பேரன்பு, அதாவது நம்ம தலையில் ஒரு 5 கிலோ தாங்கலாம், 10 கிலோ தாங்கலாம், 20 கிலோ தாங்கலாம், அதுக்கு மேலே தாங்க முடியுமா? தாங்க முடியாத இடையை வச்சது போல தாங்குவதற்கரிய பேரன்பை சுவாமி நம்ம கொடுத்துவார். அந்த அளவுக்கு அன்பை கொடுத்து அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தே. அந்த அன்பின் வாயிலாகவே அவர் உள்ளே புகுந்து எங்கும் இல்லாத போகத்தை நம்ம கொடுப்பான், அதுதான் சிவபோகம். இந்த நம்ம திருவம்பாவில மணிவாசக பெருமான் சொல்லுவார் இல்லையா, செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா. சிவ இன்பம் வந்து அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் புரியாது. மணிவாசக பெருமான் எவ்வளவு அற்புதமா அந்த பாடலுக்கு பொருளா அது சித்தியார் பாடல் இருக்கு. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால்னு சொன்னபோது இங்க கோகனதன் முதல் வாழ்வு குலோபதம் எல்லாம் அறுவகை அத்துவாக்கள் எல்லாமே அதில் அடங்கிடும். ஏன்னா அவங்க அதுக்குள்ளதான் இருக்காங்க, அவங்களுடைய முக்தித்தானம் அவங்களுடைய சுபோக வாழ்வுல இந்த அறுவகை அத்துவாக்கு உட்பட்டது, இந்த பிரபஞ்சத்துக்கு உட்பட்டது. எங்கும் இங்கு எங்குமில்லா போகம் சொல்லும்போது எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதான். அதனாலதான் சிவபெருமானை ஒரு முறை வணங்கிட்டோம் அவர் வந்துட்டோம் அப்படின்னா அவரோட அவர் நாமளும் கிடைத்தாலும் விட முடியாது. விரைவினால் விடுதற்கு அறியானைன்னு திருவாரூர்ல சொல்வார் நம்பிகள் போறேன், எவ்வளவு அற்புதமான வாக்கு பாருங்க. விரைவினால் விடுதற்கு அறியானை, அவரை போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாமளே நினைத்தாலும் அவரை விட முடியாது, அவர் நம்மளை பிடிச்சிப்பார். அந்த இன்பம் வந்து அவ்வளவு ஆனந்தமான ஒரு இன்பம், அந்த இன்பம் சுய வழிபாடு. சுவாமியை வழிபட்ட இந்த நெஞ்சத்துல வந்து மற்றொரு தெய்வத்தை கனவுலையும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு கற்புடைய பெண்ணுக்கு எப்படி ஒரு கணவன் தான் இருக்க முடியுமோ, அவள் தன் ஒரு தலைவிக்கு ஒரு தலைவன் இருப்பது போல நம்ம எல்லாருமே பசுக்கள், நம்ம எல்லாருமே வந்து சொல்லப்போனா ஆன்மாக்கள் எல்லாருமே பெண்ணாக தான் பாவிக்கணும். இந்த ஆன்மாக்களினுடைய தலைவனாக இருப்பதுதான் பசுபதி. அதான் நம்ம திருக்கூட்டத்துக்கே பசுபதிநாதர்னு குருமாசனிதானம் பொருத்தமாக பேர் கொடுத்தான், பசுபதிநாதன் நம்முடைய தலைவர். அந்த பெருமானை அடைந்து அவர்கிட்ட அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை இன்ன தன்மைன்னு நம்ம யார்ட்டையும் சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதனுடைய பெருமை. நமக்கு வந்து நம்மெல்லாம் இன்னும் இந்த பாசஞானம் பசுஞானத்தை கொண்டுதான் சுவாமி அறிஞ்சிட்டு இருக்கிறோம், முழுமையா அறியல. அதிலே நம்ம இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறோம் அப்படின்னா உண்மையான சிவபோகத்தை நம்ம உணர்ந்தோமே ஆனால் இப்படி இருக்கும். யோசிப்பாங்க, அது பேர்பட்ட பேர் அனுபவமா இருக்கும். அதெல்லாம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது, ஒரு எழுதி காட்டவும் முடியாது, நூல்லையும் எழுத முடியாது. சொல்லுக்கும் நூலுக்கும் அப்பாற்பட்டது விளங்கும். இந்த பாடல்ல திருவடி ஞானத்தால் பெறக்கூடிய இன்பத்தை விரிவாக கூறினார்.